2023 பிப்ரவரி மாத தென்றலிதழில் பாசூர் ரமணனின் மேலூர் வாழ்வில் பகுதியில் விட்டோபா சுவாமிகள் ஒளிவடிவும் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன். பல்வேறு மகான்கள், சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், அவதார புருஷர்களாய் உதித்து மனம் வீசிய பூமி பாரதம். அத்தகைய ஞானிகளில் ஒருவர் ஸ்ரீ விட்டோபா சுவாமிகள். தோற்றம். சுவாமிகள் சென்னை திருவல்லிக்கேணியில் மராத்திய குடும்பம் ஒன்றில் பிறந்தார். இயற்பெயர் தோதி. சிறுவயது முதலே தனித்த உணர்வு உடையவராய், பிற சிறுவர்களுடன் ஒட்டாத தன்மை உடையவராய் வளர்ந்தார். யாரிடமும் எதுவும் பேச மாட்டார். எங்காவது வெறித்து நோக்கி கொண்டிருப்பார். இல்லாவிட்டால் வாய் ஏதாவது முணுமுணுத்துக் கொண்டிருக்கும், கை தாளம் போட்டுக் கொண்டிருக்கும். பார்ப்பவர்கள் அவரை பைத்தியம் என்றும் மந்தபுத்தி உள்ளவர் என்றும் விமர்சிப்பர். அது பற்றி எந்த கவலையும் இல்லாமல் தன் போக்கிலேயே அவர் வாழ்ந்தார். பக்தி. பண்டரிபுர விட்டலன் அவர்கள் குலதெய்வம். அதனால் எப்பொழுதும் விட்டோபா விட்டோபா என்றே தோதி சொல்லிக் கொண்டிருப்பார். அவர் வசித்த சென்னை திருவல்லிக்கேணி பகுதியை சுற்றி வருவார். ஏதாவது ஆலயத்தை கண்டால் உடனே உள்ளே சென்று உட்கார்ந்து கொள்வார். தன்னை மறந்து வெகுநேரம் தியானத்தில் இருப்பார். ஆலய பணியாளர்கள் பூஜை முடிந்து கதவை சாத்த வந்தாலும் அது பற்றிய அக்கறையோ கவலையோ இன்றி தன்னை மறந்த நிலையில் இருப்பார். தந்தை கொண்டல் ராவ் மகனின் நிலையை எண்ணி வருந்தினார். தாயற்ற குழந்தையான அவனுக்கு ஏதோ குறையென்று கருதி பல மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொண்டார். அதில் எந்த பலனும் கிடைக்கவில்லை. வெளியேற்றம். தோதி ஒரு சமயம் கடைவீதியில் சுற்றிவிட்டு அழுக்கு ஆடைகளுடன் வீட்டுக்கு வந்தார். வீட்டினுள் அமர்ந்து விட்டோபா விட்டோபா என்று முணுமுணுத்துக் கொண்டிருந்தார். அதை கண்டு அவனது சித்திக்கு அளவற்ற ஆத்திரம் வந்தது. அவன் குளிக்க வேண்டும் என்பதற்காக தலையில் எண்ணெய் வைக்க போனால் தோதியோ அதில் கவனமில்லாது தன்னுள் ஆழ்ந்திருந்தார். அதனால் கோபமுற்ற சித்தி தோதியின் கன்னத்தில் ஓங்கி அரை ஒன்று கொடுத்தாள். சி, ஓடிப்போ என்று சொல்லி தள்ளிவிட்டாள். அந்த கோலத்திலேயே வீட்டை விட்டு புறப்பட்டாள் தோதி. விஷயம் அறிந்த தந்தை மனம் வருந்தினார். சென்னையின் பல இடங்களிலும் தேடினார். தோதி கிடைக்கவே இல்லை. பயணம். வீட்டை விட்டு வெளியேறிய தோதி எங்கெங்கோ சுற்றி திரிந்தார். பின் வாலாஜாவை அடைந்தார். அங்கே சில காலம் இருந்தார். பின் வேலூருக்கு சென்று அங்கு சில நாட்கள் கடைவீதியில் சுற்றித் திரிந்தார். யாரேனும் உணவளித்தால் சாப்பாடு, இல்லை என்றால் பட்டினி. அப்படியே பல இடங்களுக்கு கால்நடையாகவே பயணம் செய்து திருவண்ணாமலையை அடைந்தார். அண்ணாமலையில். திருவண்ணாமலைக்கு சென்ற தோதி கடைவீதியில் சுற்றி கொண்டிருப்பதையும் தொடர்ந்து கிரிவலம் வருவதையும் வழக்கமாக வைத்திருந்தார். பரட்டைத்தலை அழுக்கு உடையுடன் இருந்த அவரை அண்ணாமலை வாசிகளும் பைத்தியம் என்றே கருதி விலகி சென்றனர். திருவண்ணாமலையில் சில காலம் சுற்றி திரிந்துவிட்டு அருகே உள்ள பர்வத மலைக்கு சென்றார் தோதி. அங்கே யாரும் அறியாமல் தனித்திருந்து சில காலம் தவம் செய்தார். பல்வேறு சித்துக்களும் கைவரப்பெற்றார். பல சித்தர்களின் தரிசனமும் கிடைக்க பெற்றார். பின்னர் அடுத்த ஊரான போலூருக்கு புறப்பட்டார். பேசு பேசு. போலூர் செல்லும் வழியில் ஒரு கிராமம் வந்தது. அந்த ஊரில் சென்று தங்கினார். அந்த காலகட்டத்திலும் அவர் மௌனமாகவே இருந்தார். யாரிடமும் எதுவும் பேச மாட்டார். யாராவது உணவு கொடுத்தால் உண்பார், இல்லாவிட்டால் பட்டினிதான். அது கோவிலோ வீட்டு திண்ணையோ சாக்கடையோ எந்த விருப்பு வெறுப்புமின்றி தன்னிச்சையாக தூங்குவார், அமர்வார், படுத்துக்கொள்வார். யாராவது எதுவும் விசாரித்தாலும் பதில் கூற மாட்டார். மௌனமாகவே இருப்பார். அவரது இந்த நிலை அவ்வூரில் உள்ள சில போக்கிரிகளுக்கு வேடிக்கையாக இருந்தது. அவர்கள் தோதியை கிண்டல் செய்தனர், சீண்டினர். ஒரு நாள் அவர்கள் அவரை சூழ்ந்து கொண்டனர். அவரை பேசுமாறு வற்புறுத்தினர். ஆனால் அவரோ எதுவும் பேசாமல் மௌனமாக இருந்தார். அவர்கள் பலமுறை வற்புறுத்தியும் அவர் ஏதும் பேசாததால் அவர்களில் ஒருவன் ஆத்திரத்துடன், இப்பொழுது நான் இவரை பேச வைக்கிறேன் பார் என்று கூறி இரும்பு கம்பியை பழுக்க காய்ச்சி வந்து அவரது நாக்கில் சூடு போட்டான். மற்றவனோ குரடால் சுவாமிகளின் இரு தாடைகளையும் பிடித்து பலம் கொண்ட மட்டும் இழுத்தான். தோதியின் முகத்திலிருந்து ரத்தம் கொட்டியது. வலி பொறுக்காமல் அவர் விட்டோபா விட்டோபா என்று கதறினார். கண்ணீர் விட்டார். உடனே அந்த போக்கிரிகள் அங்கிருந்து ஓடிவிட்டனர். ஆனால் அவர்கள் செய்த தவறுக்கு ஓரிரு நாட்களிலேயே பலன் கிடைத்தது. அவர்கள் அனைவருக்கும் திடீரென காலரா நோய் வந்து ஒருவர் பின் ஒருவராக பலியாகினர். அவர் ஒரு சித்தர் என்றும் மகத்தான ஆற்றல் பெற்ற அவருக்கு துன்பம் விளைவித்ததால் தான் போக்கிரிகளுக்கு இந்நிலை ஏற்பட்டது என்பதையும் ஊர் மக்கள் உணர்ந்து கொண்டனர். தோதியை தொழுது அவர்களின் அடாத செயலுக்காக தங்களை மன்னிக்குமாறும் வேண்டினர். அவ்வூரிலேயே வசிக்குமாறும் வேண்டிக் கொண்டனர். அவர் விட்டோபா விட்டோபா என அரற்றியதால் அவரை அன்று முதல் விட்டோபா சுவாமிகள் என்று அழைக்க ஆரம்பித்தனர். அம்மக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க அவ்வூரில் சில காலம் வசித்தார் விட்டோபா சுவாமிகள். பின் போளூருக்கு சென்றார். போளூரில் தவ வாழ்க்கை. போளூரில் செக்கடிமேடு என்ற பகுதியில் விட்டோபா சுவாமிகள் தங்கினார். அது ஊரின் ஒதுக்குப்புறமான இடம். சாக்கடை ஓடிக்கொண்டிருக்கும் பன்றிகள் வாழும் அந்த பகுதியிலேயே அவர் வசித்தார். பசித்தால் ஊரில் ஏதாவது ஒரு வீட்டின் முன் போய் நிற்பார். கையை இரண்டு முறை மெல்ல தட்டுவார். அவர்கள் அது கண்டு உணவு கொண்டு வந்து அளித்தால் உண்பார், இல்லாவிட்டால் அன்று முழுவதும் பட்டினிதான். விட்டோபா சுவாமிகளின் நிலை கண்டு மிகவும் இரக்கப்பட்ட ஒரு பெண்மணி தினமும் யாசகத்திற்காக அவர் வந்தபொழுது வணங்கி உபச்சரித்து உணவளித்தாள். அவரும் ஒரு கவளம் உணவு மட்டுமே வாங்கி உண்டுவிட்டு நகர்வார். அவருக்கு உணவளிக்காமல் தான் உண்ணுவதில்லை என்று உறுதியில் இருந்தாள் அந்த பெண்மணி. நிற்காதே போ. ஒரு நாள் வழக்கம் போல உணவிற்காக அந்த வீட்டுக்கு சென்றார் விட்டோபா. அப்பொழுது அந்த பெண்மணி ஏதோ வேலையாக வெளியே சென்றிருந்ததால் அங்கேயே சிறிது நேரம் நின்று கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கே அந்த பெண்ணின் கணவர் வந்தார். அவர் விட்டோபா சுவாமிகளையும் அவரது கோவணம் அணிந்த தோற்றத்தையும் பார்த்து யாரோ பைத்தியக்காரன் போலிருக்கிறது என்று நினைத்தார். மிகவும் சினத்துடன் தன் கையில் வைத்திருந்த பிரம்பை ஓங்கி, போ போ, இங்கே நிற்காதே போ என்று கூறி திட்டி துரத்தி விட்டார். சுவாமிகளும் பதிலொன்றும் கூறாமல் உடனே நகர்ந்து விட்டார். வெளியில் சென்றிருந்த அவரது மனைவி வெகுநேரம் கழித்தே வீட்டுக்கு வந்து சேர்ந்தாள். நடந்த சம்பவம் அவளுக்கு தெரியாது என்பதால் விட்டோபா சுவாமிகள் அன்று உணவிற்கு வராதது குறித்து மிகவும் கவலைப்பட்டாள். செக்கடி மேட்டு சித்தர். மாலை பொழுதும் ஆயிற்று. தன் அலுவலகத்திற்கு சென்று எழுதுவதற்கு உட்கார்ந்தார் அந்த பெண்ணின் கணவர். ஆனால் கை எழுத வரவில்லை. சிறிது நேரத்தில் கை முழுவதும் வலி அதிகமானது. சற்று நேரத்தில் அந்த வலது கை முற்றிலும் உணர்ச்சியற்று செயல்பாட்டை இழந்தது. உடனடியாக ஊர் மருத்துவரிடம் சென்று காண்பித்தார்கள். பலனில்லை. அவரை அவரது வீட்டிற்கு வந்து கிடத்தி விட்டு சென்றனர் அவரது நண்பர்கள். செய்தியறிந்து அவரது மனைவி கதறினாள், அழுதாள். நன்றாக இருந்த கணவருக்கு திடீரென இவ்வாறு ஏற்பட என்ன காரணம் என்பது புரியாது திகைத்தாள். இறுதியில் அந்த மனிதர் நடந்த உண்மைகளை கூறினார். தான் வீட்டிற்கு வந்த ஒரு பரதேசியை பிரம்பை ஓங்கி திட்டி விரட்டி விட்டதாகவும், அதனால் தான் அந்த கைக்கு இப்படி ஆகியிருக்குமோ என தாம் சந்தேகப்படுவதாகவும் கூறினார். அப்பொழுதுதான் அந்த பெண்மணிக்கு நிலைமை புரிந்தது. வந்தது விட்டோபா சுவாமிகளாகத்தான் இருக்கும். அவருக்கு செய்த அபராதம் தான் இந்த நிலைக்கு காரணம் என்பதை உணர்ந்து கொண்டாள். உடன் சுவாமிகள் இருக்கும் செக்கடி மேட்டுக்கு தன் கணவரை அழைத்து கொண்டு ஒரு வண்டியில் புறப்பட்டாள். விட்டோபா சுவாமிகள் சாக்கடை அருகே உட்கார்ந்து கொண்டு கைத்தாளம் போட்டுக்கொண்டு ஏதோ பாட்டை முணுமுணுத்து கொண்டிருந்தார். அது சாக்கடை என்றும் பாராமல் சுவாமிகளின் காலில் விழுந்தாள் அந்த பெண்மணி. தன் கணவர் அறியாது செய்த தவறை மன்னிக்குமாறு விட்டோபா சுவாமிகளிடம் வேண்டினாள். சுவாமிகளும் தலையசைத்தபடி அவளது கணவரின் கையை பார்த்தார். ஜாவ் ஜாவ் என்றார். பின் தன் பாட்டுக்கு முழுமுழுப்பையும் கைத்தாளத்தையும் தொடர்ந்தார். சுவாமிகள் ஜாவ் என்று சொன்ன உடனேயே அந்த நபரின் கைக்கு உணர்வு வந்தது. சிறிது நேரத்தில் கையை அசைக்க முடிந்தது. பின் அது வழக்கம் போல செயல்பட்டது. இது கண்டு மகிழ்ந்த கணவன் மனைவி இருவரும் சுவாமிகளின் பாதங்களில் விழுந்து வணங்கினர். அவரது அடியவர் ஆகினர். அது முதல் விட்டோபா சுவாமிகளின் பெருமை ஊர் முழுவதும் பரவிற்று. செக்கடிமேடு என்ற இடத்தில் சித்தர் விட்டோபா சுவாமிகள் இருந்து வந்ததால் அது முதல் அவர் செக்கடிமேட்டு சித்தர் என்று பக்தர்களால் அழைக்கப்பட்டார். சுவாமிகளின் தவ வாழ்க்கை. தான் தனது என்ற உணர்வுகள் அற்று பிரம்மத்திலேயே லயித்திருந்தார் விட்டோபா சுவாமிகள். அவரது பெருமை அறிந்து பலரும் அவரை நாடி வந்தனர், வணங்கினர். அவருக்கு பழம் போன்றவற்றை படைத்தனர். ஆனால் சுவாமிகள் அவற்றை கையால் கூட தொடமாட்டார். அருகில் உள்ள ஏழைகளுக்கும் மாடு மேய்க்கும் சிறுவர்களுக்குமே அது உணவாயிற்று. யாருமற்ற சமயத்தில் நாய்களும் காக்கைகளும் அவற்றை உட்கொள்ளும். சுவாமிகள் உணவு உடல் பற்றிய சிந்தனை அற்றவராகவே இருந்தார். சித்துக்கள். சுவாமிகளின் உயர்நிலையை அறிந்த அன்பர்கள் அவர் தங்குவதற்கு என தனியாக ஆசிரமம் ஒன்று அமைத்து தந்தனர். சுவாமிகளும் அந்த ஆசிரமத்தில் சென்று தங்கினார். தம்மை நாடி வந்தோரின் பிணிகளை தீர்த்து அருள் புரிந்தார். பலர் சுவாமிகள் கையால் திருநீர் பெற்று நோய் நீங்க பெற்றனர். சுவாமிகள் சித்தாற்றல்களிலும் வல்லவராக இருந்தார். பல்வேறு சித்துக்களை அவர் நிகழ்த்தினார். சென்னையைச் சேர்ந்த சுப்பராய முதலியாரின் தீராத வயிற்று வலியை நீக்கினார். ஒரு பெண்ணுக்கு இருந்த தீராத மேக நோயை நீக்கினார். புரோகிதர் ஒருவரது மனைவியின் மரணத்தை முன்கூட்டியே அவருக்கு உணர்த்தி அவர் ஞான வைராகிய நிலையை அடையச் செய்தார். தன் வாழ்நாள் முழுவதும் கிட்டத்தட்ட 25 வருடங்கள் போலூரில் இருந்தவாறே பல்வேறு அற்புத செயல்களை விட்டோபா சுவாமிகள் நிகழ்த்தினார். சமாதி. பொது சகாப்தம் 1910 ஐப்பசி மாதமும் திருவாதிரை நட்சத்திரமும் கூடிய நாளில் சுவாமிகள் மகா சமாதி ஆனார். அவர் சமாதி ஆன அதே சமயம் திருவண்ணாமலையில் வாழ்ந்த மகான் சேஷாத்ரி சுவாமிகள் விடியற்காலை வேளையில் திடீரென வானத்தை பார்த்தவாறே, இதோ விட்டோபா போறான், விட்டோபா போறான், ஜோரா போறான் என்று சொல்லிக்கொண்டே சிவகங்கை குளம் வரை சிறிது தொலைவு தொடர்ந்து ஓடினார். அதனை பார்த்த மக்கள் அனைவரும் இவர் ஏதோ உளர்கிறார் என்று நினைத்தனர். சில மணி நேரத்திற்கு பின் போலூரில் விட்டோபா சுவாமிகள் மறைந்து விட்டார் என்ற செய்தி திருவண்ணாமலைக்கு வந்து சேர்ந்தது. சேஷாத்ரி சுவாமிகள் முன்னரே அது குறித்து சொன்ன அதிசயத்தை நினைத்து மக்கள் ஆச்சரியமுற்றனர். விட்டோபா சுவாமிகளின் உடல் திருமந்திர முறைப்படி அமர்ந்த நிலையிலேயே சமாதி செய்விக்கப்பட்டது. சிறு சிவலிங்கமும் சமாதி மீது பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அவரது குரு பூஜை ஆராதனை ஆண்டுதோறும் ஐப்பசி மாதத்தில் நடக்கிறது. சமாதி அமைவிடம். திருவண்ணாமலையிலிருந்து வேலூர் செல்லும் வழியில் உள்ள போலூரில் கடைவீதி மற்றும் மார்க்கெட்டுக்கு அருகில் விட்டோபா சுவாமிகளின் சமாதி ஆலயம் அமைந்துள்ளது. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.